மலையகம் சமூக பொருளாதார அரசியல் பரிமாணங்கள் கூட்டு ஒப்பந்தங்களும் வேதனத்தில் ஏற்பட்டு வந்த மாற்றங்களும். எழுத்தாளர் முத்துவடிவு சின்னத்தம்பி. கூட்டு ஒப்பந்தங்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றின் ஊடாக வேதனங்களை நிர்ணயிப்பது தோட்ட தொழிலாளரின் வேதனங்களை நிர்ணயிப்பதில் அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு முக்கிய அபிவிருத்தியாகும். 90ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் தோட்டங்களை தனியார் மயப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் வேதனங்கள் தொழில் நிலைமைகள் என்பன தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையிலேயே அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. எனினும் அவ்வித கூட்டு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படாமலே தோட்டங்கள் தனியார் மயப்படுத்தப்பட்டன. 1994ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த புதிய அரசாங்கம் வேதனங்கள் தொடர்பான கூட்டு ஒப்பந்த முறை தயாரிக்குமாறு தொழிற்சங்கங்களையும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இணைந்து அவ்வாறான நகல் ஒப்பந்தம் ஒன்றினை தயாரித்தன. 1995ஆம் ஆண்டுகளில் அது கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அது தொடர்பில் எதுவித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. அதேவேளையில் வேதன உயர்வு கோரி தொழிற்சங்கங்கள் வளமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தன. இறுதியாக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. கூட்டு ஒப்பந்தங்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீள்பரிசீலனை செய்யப்படுவதால் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் 2 ஆண்டுகளுக்கு எவ்வித வேதன அதிகரிப்பையும் கோருவதில்லை என தொழிற்சங்கங்கள் வாக்குறுதி அளித்தன. மேற்படி கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்கனவே செலுத்தப்பட்டு வந்த விலை வேதனப்படியாண்டு PWS விலை பங்குப்படியென PSS பெயர் மாற்றப்பட்டு அடிப்படை வேதனத்துடன் ₹6 இணைத்துக் கொள்ளப்பட்டதால் ₹101 ஆகவிருந்த நாளாந்த மொத்த வேதனம் ₹107 ஆக உயர்ந்தது. இதற்கு மேலதிகமாக வேலை வழங்கப்படும் நாட்களில் 90 வீதத்திற்கும் மேலான நாட்களில் வேலைக்கு சமூகம் அளிப்போருக்கு ₹14 85 தொடக்கம் 90 வீதமான நாட்களுக்கு சமூகம் அளிப்போருக்கு ₹8 ஊக்குவிப்பு படியாக செலுத்த கம்பெனிகள் இணங்கின. இதன்படி 1வது பிரிவினர் ₹121 2வது பிரிவினர் ₹115 நாளாந்த வேதனங்களாக பெற்றனர். ஏனையோருக்கு அதாவது 85.5 வீதத்திற்கும் குறைவான நாட்களுக்கு சமூகம் அளிப்போருக்கு ₹107 மட்டும் செலுத்தப்பட்டது. இக்கால பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்த செண்மதி நிலுவை குறைநிலை காரணமாக மேற்படி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட மறுநாளே ₹ ஐந்து வீதத்தால் மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது. இந்த நாணய மதிப்பிறக்கத்தினால் வாழ்க்கை செலவில் ஏற்படும் அதிகரிப்பை ஈடு செய்வதற்காக பொதுத்துறை ஊழியர்களுக்கு மாதாந்தம் ₹500 செலுத்துவதாக அரசாங்கம் பிரகடனம் செய்தது. இது பின்னர் தனியார் துறைக்கும் விஸ்தரிக்கப்பட்டு தொழில் வழங்குனர் தமது ஊழியர்களுக்கு மாதாந்தம் ₹400 செலுத்த முன்வந்தனர். ஓய்வூதியம் பெறுவோருக்கு மாதாந்தம் ₹200 மேலதிகமாக செலுத்தியது அரசாங்கம். தோட்ட தொழிலாளர் இதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னரே வேதன அதிகரிப்பொன்றை பெற்றிருந்தபடியால் இந்த மதிப்பிறக்கப்படி அவர்களுக்கு செலுத்தப்படவில்லை. தொழிற்சங்கங்கள் இது குறித்து குரல் எழுப்பிய போதும் அண்மையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதன உயர்வை சுட்டிக்காட்டிய கம்பெனிகள் இதனை வழங்க மறுத்தன. எனவே கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் வேதன உயர்வை பெற்றிருந்த அவர்கள் நாணய மதிப்பிறக்கத்தின் விளைவாக உடனடியாகவே அதன் மூலம் தாம் பெற்ற நன்மைகளை இழக்க வேண்டியது ஆயிற்று. குறிப்பிட்ட மதிப்பிறக்கப்படியானது வளமையானதொரு வேதன உயர்வல்ல என்பதையும் அது அரசாங்கத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு விசேட படி என்பதையும் ஏற்போமாயின் தோட்ட தொழிலாளரும் அதனை பெறுவதற்கு உரித்துறையவர்களே என்பது தெளிவாகும். ஆனால் அது அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. மதிப்பிறக்கப்படியை தோட்ட தொழிலாளருக்கு செலுத்துவது தொடர்பான விடயம் தோட்ட கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே சிக்கலானதொரு பிரச்சனையாக உருவெடுத்தது. இதே காலப்பகுதியில் உலக சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலைகள் ஏற்றமடைந்ததாலும் உள்நாட்டு போர் காரணமாக பாதுகாப்பு செலவீனங்கள் அதிகரித்ததாலும் செண்மதி நிலுவை பிரச்சினை தீவிரமடைந்து நாட்டின் அந்நிய செலாவணி ஒதுக்குகள் வேகமாக கரையத் தொடங்கின. இந்நிலையில் 2001ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் அரசாங்கம் ரூபா நாணயத்தை சந்தையில் கட்டின்றி மிதக்க விடப்பட்டதனால் ரூபாயின் வெளிநாட்டு பெறுமதி வீழ்ச்சியடைந்தது. இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதன் விளைவாக தொழிலாளரின் வாழ்க்கை செலவுகளும் அதிகரிக்க தொடங்கின. எனவே தொழிற்சங்கங்கள் மறுபடியும் மதிப்பிறக்கப்படியே தமக்கு செலுத்துமாறு கோரத் தொடங்கின. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இறங்க முடியாத தொழிற்சங்கங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையின் கீழ் தொழிற்சங்க தலைவர்கள் மட்டுமே பங்கு பெற்றும் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றில் இறங்கின. இப்போராட்டத்திற்கு பரவலான ஆதரவு கிடைத்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மதிப்பிறக்கப்படியை தோட்ட தொழிலாளருக்கும் பெற்றுக் கொடுப்பதே இதன் பிரதான நோக்கமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் எட்டப்பட்ட முடிவுகள் தொழிலாளருக்கு அதிகம் நன்மை அளிப்பனவாக இருக்கவில்லை. இச்சத்தியாகிரக போராட்டம் வெற்றியடைந்திருக்குமாயின் எல்லா தோட்ட தொழிலாளருமே நன்மையடைந்திருப்பர் என கூறலாம். மேலும் முன்னர் குறிப்பிட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கும் வேலை வழங்கப்படும் நாட்களில் ஒரு தொழிலாளி 75% அதிகமான நாட்களில் வேலைக்கு சமூகம் அளிக்க வேண்டியிருந்தது. தோட்ட தொழிலாளர் பொதுவாகவே வேலை வழங்கப்படும் நாட்களில் முழுமையாக வேலைக்கு சமூகம் அளிப்பதில்லை. அவர்களது வேலை வருகையானது அவர்களது தேக நலன், குடும்ப அங்கத்தவர்களுக்கு ஏற்படும் சுக இனங்கள் உட்பட வேறு குடும்ப பிரச்சனைகள், அவர்களது சமூக கடப்பாடுகள், காலநிலை தன்மை, தோட்டங்களுக்கு வெளியே சற்று உயர்ந்த வேதனத்தில் மாற்று வேலைவாய்ப்புகளின் கிடைக்கும் தன்மை போன்ற பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படும். அதிலும் குறிப்பாக தோட்டங்களுக்கு வெளியே வேறு துறைகளில் கிடைக்கும் நாளாந்த வேதனங்களை தோட்ட வேதனங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தே தோட்ட வேலைக்கு சமூகம் அளிப்பதை அவர்கள் நிர்ணயிப்பர். நுவரேலியா தவிர்ந்து ஏனைய பெருந்தோட்ட பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளரது வேலை வருகையானது 75% குறைவாகவே இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இப்பிரதேசங்களில் பரவலாக காணப்படும் மாற்று வேலைவாய்ப்புகளே இதற்கான பிரதான காரணமாகும். எனவே 75% குறைவான நாட்களில் வேலைக்கு சமூகமளிக்கும் பெரும்பாலான தோட்ட தொழிலாளர்கள் வேலை வரவு ஊக்குவிப்பு படியின் நன்மையை அனுபவிக்க முடியவில்லை என்றே கூறலாம். கூட்டு ஒப்பந்தத்தில் 2 வருடங்களுக்கு ஒரு முறையும் 1 சந்தர்ப்பங்களில் 1 வருட கால இடைவெளியிலும் செய்து கொள்ளப்பட்ட மீள் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வேதனங்கள் படிப்படியாக அதிகரித்து வந்தன. ஆரம்ப ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட போது 1998 ₹95 ஆகவிருந்த நாளாந்த வேதனம் 2006 ₹260 உயர்ந்திருந்தது. கூட்டு ஒப்பந்தத்தின்படி அடுத்த மீளாய்வு 2008 அக்டோபர் மாதத்திலேயே நடைபெற்றிருக்க வேண்டும். எனினும் நாட்டில் வேகமாக அதிகரித்து வந்த பணவீக்கம் காரணமாக 2007 தொழிற்சங்கங்கள் வேதன உயர்வுக்கான கோரிக்கையை முன்வைத்தன. எனவே அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் ₹290 அது ₹30 உயர்த்தப்பட்டது. இது மொத்த வேதனத்தில் 11% அதிகரிப்பை ஏற்படுத்திற்று. அத்துடன் அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்பட்டதால் நிரந்தர ஊழியர்களுக்கான சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், பிரசவ கால நலன் கொடுப்பனவுகள் என்பவற்றிற்கான பங்களிப்புகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டதாக கம்பெனிகள் கூறின. மேற்படி வேதன அதிகரிப்பின் பின்னர் அடுத்த மீளாய்விற்கான திகதி 2009 மார்ச் மாதத்திற்கு பின்போடப்பட்டது. நாளாந்த அடிப்படை வேதனத்தை ₹500 உயர்த்துமாறு 2009 தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. எனினும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அதனை ₹280 உயர்த்துவதோடு வேலை வழங்கப்படும் நாட்களில் 75% அதிகமான நாட்களில் வேலைக்கு சமூகம் அளிப்போருக்கு வேலை வரவு ஊக்குவிப்பாக நாளாந்தம் ₹90 உற்பத்தி திறன் ஊக்குவிப்பாக ₹30 செலுத்துவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது. இதன் மூலம் நாளாந்த மொத்த வேதனம் ₹405 உயர்ந்தது. ஆனால் இது தொழிலாளரது வேலை வரவுடன் இறுக பிணைக்கப்பட்டிருந்ததால் குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலாக வேலைக்கு சமூகம் அளிப்போருக்கு மட்டுமே இத்தொகை வேதனமாக கிடைத்தது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். மேற்படி ஒப்பந்தம் 2015 மார்ச் மாத கடைசியில் முடிவுக்கு வந்ததால் ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட்டு அதன் கீழ் நாளாந்த அடிப்படை வேதனம் ₹285 ₹380 உயர்த்தப்பட்டதோடு வேலை வரவு ஊக்குவிப்பு கொடுப்பனவாக ₹30 நியம அளவிற்கு மேலாக பறிக்கப்படும் தேயிலை தளிர் கிலோ 1 ₹17 வழங்க இணக்கம் காட்டப்பட்டது. இதன்படி தொழிலாளர் நாளொன்றிற்கு ₹415 மொத்த வேதனமாக பெற்றனர். ஆனால் இது முன்னரை போன்றே வேலை வரவுடன் இறுக பிணைக்கப்பட்டிருந்ததால் வேலை வரவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாதோர் ₹285 மட்டுமே நாளாந்த வேதனமாக பெற்றனர். மேற்படி ஒப்பந்தம் 2011 மார்ச் 31 முடிவுற்ற நிலையில் அதே வருடம் ஜூன் மாதத்தில் 23 பிராந்திய கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தேசிய தொழிலாளர் சங்கம், பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டு என்பவற்றுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி நாளாந்த வேதனம் பின்வருமாறு ₹110 அதிகரிக்கப்பட்டது. வேலை வரவிற்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வேலை வழங்கப்படும் நாட்களில் வேலை வரவு 75% மேலாக இருந்தால் மட்டுமே செலுத்தப்படும் என்பதால் பெரும்பாலான தொழிலாளர் ₹515 வேதனமாக பெறும் வாய்ப்பினை இழந்தனர். எனவே கூட்டு உடன்படிக்கையில் ஏற்பட்ட மேற்படி திருத்தத்தின் நன்மைகளை அவர்கள் பெற தவறினர் என்றே கூறலாம். தேயிலை உற்பத்தியும் ஏற்றுமதியும் பெருமளவு மிகையினை உருவாக்குகின்றன. இம்மிகையானது தேயிலையின் ஏற்றுமதி பெறுமதிக்கும் அதனை உற்பத்தி செய்து கொழும்பிற்கு கொண்டு சென்று ஏல விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் தயார்படுத்துவதற்கான செலவுகளுக்கும் இடையிலான விகிதாசாரத்தை குறிக்கும். தோட்டங்கள் மீள் தனியார் மயமாக்கப்படும் வரை இம்மிகையின் பெரும் பகுதியை ஏற்றுமதி தீர்வை, விற்பனை வரி, CESS போன்ற பல்வேறு வரிகளின் ஊடாக அரசாங்கம் வரி வருவாயாக திரட்டியது. உதாரணமாக 1984 இது தேயிலையினது ஏற்றுமதி பெறுமதியின் சுமார் 30% இருந்தது. தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் இப்பங்கு படிப்படியாக வீழ்ச்சியுற்றதோடு தோட்டங்கள் தனியார் மயமாக்கப்படுவதற்கு சற்று முன்னர் CESS தவிர்ந்த ஏனைய எல்லா வரிகளுமே அகற்றப்பட்டதால் இம்மிகையின் பெரும்பகுதி இப்பொழுது கம்பெனிகளின் கரங்களையே சென்றடைகின்றது. அத்துடன் தனியார் மயமாக்கத்தின் பின்னர் தோட்ட மக்களுக்கு சமூக நலன் சேவைகளை வழங்கும் பொறுப்பினின்றும் தோட்ட கம்பெனிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக கல்வி, சுகாதார சேவைகள் என்பவற்றிற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுள்ளது. அதேபோன்று வேறு சில சேவைகளை வழங்கும் பொறுப்பு இப்பொழுது பெருந்தோட்ட மனித அபிவிருத்தி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் கம்பெனிகளின் செலவீட்டில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் தேயிலையின் சர்வதேச விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் ஏற்பட்டது. கம்பெனிகளின் செலவீடுகள் குறைந்து வருமானங்கள் உயர்ந்துள்ள நிலையில் தொழிற்சங்கங்கள் கோரிய ₹500 அடிப்படை வேதனத்தை கம்பெனிகள் வழங்கியிருக்கலாம் என்றே தோன்றுகின்றது. தோட்ட தொழிலாளரின் வறுமையும் வேதன உயர்வும். தோட்ட தொழிலாளரின் வேதனங்களை உயர்த்துவதற்கு இன்னொரு வலுவான காரணத்தையும் இங்கு முன்வைக்கலாம். வறுமையின் தாக்கமானது, அதாவது மொத்த சனத்தொகையில் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு வருமானத்திற்கும் குறைவான வருமானத்தை பெறுவோரின் விகிதாசாரம் தோட்ட மக்களிடையேதான் ஆகக்கூடிய மட்டத்தில் இருந்து வருகின்றது என்பதை பின்வரும் அட்டவணை காட்டுகின்றது. 1990 2002 இடையே தேசிய மட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வோரின் விகிதாசாரம் 22% வீழ்ச்சியடைந்தது. ஆனால் இதே காலப்பகுதியில் தோட்டப்புற மக்களிடையே அது 20.5% இருந்து 38.4% 40% அதிகரித்தது. இந்த அதிகரிப்பின் பெரும்பகுதி 1995 தொடக்கம் 96 2002 தோட்டப்புற மக்களிடையே 28% அது வீழ்ச்சியடைந்ததையும் இப்புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இக்காலப்பகுதியில் தோட்டப்புற மக்களிடையே வறிய குடும்பங்களின் எண்ணிக்கை 7.8% அதிகரித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 1995 தொடக்கம் 96 2012 தொடக்கம் 13 இடையே தோட்ட மக்களது வறுமை நிலையானது 34.3% வீழ்ச்சியடைந்ததாக அண்மைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனினும் அவர்களது வறுமை நிலையில் ஏற்பட்டதாக கூறப்படும் இவ்வீழ்ச்சி பற்றி ஐயப்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய சமூகமான தோட்ட மக்களினது வறுமை நிலையில் இவ்வித பாரிய வீழ்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது என்பது பற்றிய ஐயப்பாடு எழுப்பப்பட்டுள்ளது. தொடரும்.